வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் இதுவரை 272 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கல்விக்கு உயர் முன்னுரிமையுடன் திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறினார். பறவை காய்ச்சல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோழி இறைச்சியை நன்கு சமைத்து உட்கொள்ள மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்று நிறைவடைகின்றன. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் அவை நடத்தும் அலுவலர் திரு பி சி மோகன் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முற்படுகையில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவையின் மையப்பகுதியில் குழுமி கோஷங்களை எழுப்பின. அவை சுமூகமாக நடைபெறவும் கேள்வி நேரத்தை தொடரவும் எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு செவிமடுக்காமல் தொடர்ந்து முழக்கமிட்டவாறு எதிர்க்கட்சியினர் காணப்பட்டனர். இந்த அமளியினூடே மத்திய கால்நடை பால்வளத்துறை இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் துறை சார்ந்த கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி தொடர்பாக பதிலளிக்க முற்பட்ட போது கூச்சல் குழப்பங்களால் அவரால் பதிலளிக்க இயலவில்லை. இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மக்களவை கூடிய போது பல்வேறு அமைச்சர்கள் துறை சார்ந்த செயலாக்கங்களை சமர்ப்பித்தனர். தொடர்ந்து 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தை அவை நடத்தும் அலுவலர் எடுக்க முற்பட்ட போது எதிர்க்கட்சியினர் மீண்டும் குரல் எழுப்பினார்கள். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்தின் மதிப்புமிகு நேரம் எதிர்க்கட்சிகளின் செயல்களால் வீணாவதாகவும் அவை நடவடிக்கைகளை தொடர ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மக்களவை நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து குந்தகம் விளைவிப்பதால் அவை மாண்பிற்கு உரிய மரியாதையை வழங்காத எதிர்க்கட்சிகளின் மனப்பாங்கு வெளிப்படுவதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் ஆளும் கட்சியினரையும் தாண்டி பிரதமரின் இருக்கை அருகே நெருங்க முற்பட்டது முறையற்ற செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் உறுப்பினர்களின் நடத்தை குறித்து பிஜேபியை சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் மக்களவைத் தலைவரிடம் கடும் புகாரை அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் நடத்தை நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். ஒரே ஒரு பிரச்சனையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி பட்ஜெட் கூட்டத்தொடரை வீணடிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியரசுத் தலைவர் உரை மற்றும் பட்ஜெட் மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சியினர் உட்பட பிராந்திய கட்சித் தலைவர்கள் பேச முடியாத நிலை இதனால் ஏற்பட்டதாக குறை கூறினார். மக்களவையில் பேச தங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சியினர் கூறுவது தவறானது என்றும் கூறிய திரு பாஸ்வான் அவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பளிக்கப்பட்டதாக எடுத்துரைத்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சிறப்பான கொள்கைகளால் தேசிய நீர்வழிகளில் 146 மில்லியன் டன் சரக்கு கையாளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டதாக மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் உள்நாட்டு நீர்வழிகளில் கடந்த 10 ஆண்டுகளில் மொத்த முதலீடு 1700 கோடி ரூபாய் என்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் காலத்தில் இது வெறும் 183 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் குறிப்பிட்டார். தற்போது 111 நீர்வழி செயல்பாட்டில் உள்ளதாகவும் இதனால் தளவாட போக்குவரத்திற்கான செலவு குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கப்பல் சுற்றுலா 480% அதிகரித்துள்ளதாகவும் பயணியர் போக்குவரத்து எண்ணிக்கை 500,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கலங்கரை விளக்க சுற்றுலாவும் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருப்பதாக திரு சோனோவால் எடுத்துரைத்தார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் இதுவரை 272 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் சூரிய மின்சக்தி திறன் 136 ஜிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்றார். உலகளவில் தற்போது இந்தியா 3வது பெரிய எரிசக்தி உற்பத்தி நாடாக உருவெடுத்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமரின் வேளாண் சூரிய சக்தி மின்திட்டம் ஊரகப் பகுதிகளில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் அதனை தத்தம் பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த மாநிலங்கள் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு, ஊரக வாழ்வாதார இயக்க சட்டம் கிராமப்புற மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது என்று மத்திய ஊரக மேம்பாட்டு இணையமைச்சர் திரு கமலேஷ் பாஸ்வான் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் தெரிவித்தார். வேலைவாய்ப்பிற்கும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் இந்த சட்டம் வகை செய்வதாக அமைச்சர் எடுத்துரைத்தார். பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 21 தவணைகளாக 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் மக்களவையில் கேள்வி நேரத்தில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனை நோக்கமாக கொண்டுள்ள இந்த மின்னணு கட்டமைப்பு திட்டத்தால் நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் இடைத்தரகர்கள் இன்றி பயனடைவதாக திரு தாக்கூர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
நாட்டிலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதலமைச்சர், கல்விக்கு அதிமுக்கியத்துவம் கொடுத்து திட்டங்களை அரசு நிறைவேற்றி வருவதாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து சென்னை கொளத்தூரில் பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 11,37,00,000 ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த காவல் அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். பறவை காய்ச்சல் குறித்த அறிக்கையை மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் அனுப்பி வைத்துள்ளதாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பொதுமக்கள் கோழி இறைச்சியை நன்கு சமைத்த பின்னரே உட்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார்.
கோழி இறைச்சியை உண்பவர்கள் நன்றாக சமைத்த உணவையே உண்ண வேண்டும், ஆப் ஆயில் வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதையும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பறவை காய்ச்சலினால் ஏற்படுகிற பாதிப்புகள் மனிதர்களுக்கு தொற்றாது, அது தொற்று நோய் அல்ல என்பதன் போன்ற விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில்தான் தொடர்ந்து இந்த செய்திகள் சொல்லப்பட்டு வருகிறது.
உலகளாவிய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடுகள் போன்ற வரலாற்று சிறப்புகளின் தாயகமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் கூறியுள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று பேசிய அவர், ஆன்மீகம், சுற்றுச்சூழல், மருத்துவ சுற்றுலா போன்றவற்றிற்கு உகந்த மாநிலமாக தமிழகம் உள்ளது என்றார். இயற்கையின் கொடையான நீர், நிலம், காற்று, பூமி பாதுகாப்பது எதிர்கால சந்ததியினரின் கடமை என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் வன உயிரினங்கள் பாதுகாப்பு குறித்த பயிற்சி நிறைவு நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அமைச்சர், மாநிலம் முழுவதும் 20,000 மாணாக்கருக்கு இத்தகைய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்று நிறைவடைகின்றன. கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தொடங்கிய இப்பணிகளை தொடர்ந்து டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தம், புதிதாக பெயர் சேர்த்தல் உள்ளிட்டவற்றிற்கு கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி முதல் இருமுறை கால அவகாசம் அளிக்கப்பட்ட நிலையில் மாநிலம் முழுவதும் இதுவரை 34,75,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். வரும் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று திருப்பூர் ஏற்றுமதி நிர்வாக குழு உறுப்பினர் திரு ராமு கூறியுள்ளார்.
நமது ஏற்றுமதியாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி. 12% டாரிஃபாக அமெரிக்கா மாற்றியது. மற்ற நம்ம போட்டி நாடுகளை கம்பேர் பண்றப்போ நம்ம 18% தான் கம்மியான டாரிஃப். அது வந்து நம்மளுக்கு ஒரு வின் வின் சிச்சுவேஷனா இருக்குது. வரி குறைப்புனால திருப்பூருக்கு ஆர்டர்ஸ் வந்து ஜாஸ்தி வர்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம்.
நெல்லை பொருணை புத்தக திருவிழா இன்று தொடங்கி 12 நாட்கள் நடைபெறும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் 9வது பொருணை புத்தக திருவிழா இன்று தொடங்கி மாநகராட்சி எதிரே உள்ள வர்த்தக மையத்தில் 12 நாட்கள் நடைபெறுகிறது. வரலாற்று பெருமைகள், கலை இலக்கிய பெருமைகள் ஆகியவற்றை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் புத்தக திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 115 முன்னணி பதிப்பகங்களைச் சேர்ந்த 1,00,000 மேற்பட்ட புத்தகங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெற உள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
டெல்லியில் நடைபெறும் ICC உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் நமீபியாவிற்கு எதிராக 157 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் நெதர்லாந்து சற்று முன் 16 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் இதுவரை 272 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி மாநிலங்களவையில் தெரிவித்தார். தமிழக அரசு கல்விக்கு உயர் முன்னுரிமையுடன் திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பறவை காய்ச்சல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோழி இறைச்சியை நன்கு சமைத்து உட்கொள்ள மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று நிறைவடைகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.